بسم الله الرحمن الرحيم ويل لكل همزة لمزة الذي جمع مالا وعدده يحسب أن ماله أخلده كلا لينبذن في الحطمة وما أدراك ما الحطمة نار الله الموقدة التي تطلع على الأفئدة إنها عليهم مؤصدة في عمد ممددة.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء فاتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا بني تركيا ولا الله من ولي أهلك مولي لنقلك الله ويا سانديهم سمادان كي براتي من دور آخر السلام عليكم ورحمة الله وبركاته اللهم في رب العالمين اللهم يا ماركتي القرآن سنة ودي ولي ملنجي أدن بدي سيل بدي كودي ورا ويلي الله سبحانه ما نيجي بركة ما كيرك أنا كني تقولي نرمي شهودر غلة إندية نمدي ثلاي باعه இரவு தொழுகை இந்த இரவு தொழுகையினுடைய சிறப்புகளும் இரவு தொழுகை ஒருவர் எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றியுள்ள ஒரு சில செய்திகளை உங்களோடு பரிமாறிக்கொள்ளாமல் நினைக்கிறேன். கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்துக்கு இறுதியாக ஒரு தூதரை அனுப்பி அந்த தூதரின் மூலம் மிகப்பெரிய ஒரு புரட்சியை இந்த உலகில் ஏற்படுத்தினார். அந்த தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நுபுவத்தினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் எவ்வாறெல்லாம் அந்த தூதரை ஒரு தர்பியாவுக்கு உட்படுத்தினான் என்பதை சூரத்துல் முஸ்ஸம்மிலுடைய ஆரம்ப வசனங்களின் ஊடாக நாம் பார்க்கின்ற பொழுது, யா ஐயுஹல் முஸ்ஸம்மில், போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே என்று அல்லாஹ் தனது தூதரை அழைக்கிறான். குமில் லைல இல்லா கலீலா, இரவிலே எழுந்து சொற்பமாகவே அன்றி நீர் நின்று வணங்குவீராக, அல்லது இரவினுடைய அரைப்பகுதி நீர் நின்று வணங்கக்கூடியதாக கழிப்பீராக, அல்லது அதைவிட குறைவாக நீர் நின்று வணங்குவீராக என்று அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். அடுத்ததாக அதைத் தொடர்ந்து சொல்கின்ற பொழுது, வரத்திலில் குர்ஆன தர்தீலா, அல் குர்ஆன் என்பது எவ்வாறு இறக்கி அருளப்பட்டதோ அந்த சட்டதிட்டங்களை பேணி நீர் ஓதுவீராக. அந்த தொழுகையிலே, இரவில் நீர் தொழுகின்ற தொழுகையிலே அல் குர்ஆனை அதனுடைய சட்டதிட்டங்களை பேணி நீர் ஓதுவீராக. இன்னா சனுல்கி அலைக கவுலன் ஃபகீரா, நிச்சயமாக நாம் உம்மீது ஒரு கனமான ஒரு சொல்லை இறக்கவிருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனங்கள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நுபுவத் தூதுத்துவத்தின்
ஆரம்ப பகுதியில் அருளப்பட்ட வசனங்களாகும். அதனால்தான் அல்லாஹு தஆலா கனமான வார்த்தைகளை உம்மீது இறக்கவிருக்கிறோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வகையில் இந்த செய்தியிலிருந்து நாம் விளங்குகின்ற மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், அந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா முழு உலகத்துக்கும் தூதராக தெரிவு செய்ய போகிறான். அந்த தூதருக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு சுமத்தப்பட போகிறது. அந்த தூதரை அல்லாஹு தஆலா எந்த வணக்கத்தை கொண்டு இங்கே பண்படுத்துகிறான் என்றால், இரவிலே நீர் எழுந்து தொழுவீராக என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இரவிலே எழுந்து தொழுமாறு அல்லாஹ் இங்கே நபியை பார்த்து கட்டளையிடுகிறான். ஏன் இந்த கட்டளை? உண்மையிலேயே இரவுடைய வணக்கம் என்பது, இரவிலே நிலைநாட்டப்படுகின்ற தொழுகைகள் என்பது மிகப்பெரிய ஒரு தர்பியாவை ஆன்மீக ரீதியாக வழங்குவதற்கு சக்தியுடையதாக இருக்கிறது என்பதை இந்த வசனங்களினூடாக நாம் அறிகிறோம். அது மாத்திரமல்ல, அந்த தொழுகையில் ஓதப்படுகின்ற குர்ஆனுடைய வசனங்கள் அதனுடைய சட்டதிட்டங்களை பேணி உரிய முறையிலே நீர் அவைகளை ஓத வேண்டும் என்றும் அல்லாஹ் கட்டளையிடுகிறான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகைகளை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது நீண்ட அத்தியாயங்களை ஓதி தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஒரு சில நேரங்களில் சஹாபாக்களுக்கு நபியின் பின்னால் இருந்து தொழ முடியாத அளவு நபி அவர்கள் நீண்ட ரக்காத்துகளை தொழுவார்கள். அது மாத்திரமல்ல, சொர்க்கம் சம்பந்தமான வசனங்கள் வருகின்ற பொழுது சொர்க்கத்தை அல்லாஹுடம் பிரார்த்திக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். நரகம் அதனுடைய வேதனைகளை பற்றிய வசனங்கள் வருகின்ற பொழுது அதை விட்டு அல்லாஹுடம் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருந்தார்கள். அல்லாஹுவை துதிக்குமாறு கட்டளையிடுகின்ற வசனங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹுவை துதிப்பார்கள். இப்படியெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இரவு தொழுகை அமைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, உண்மையிலே அல்லாஹு தஆலா அந்த நபியை பண்படுத்துவதற்காக, அவரை ஒரு மிகப்பெரிய ஆன்மீக சக்திக்கு சொந்தக்காரராக உருவாக்குவதற்காக அல்லாஹ் இரவு தொழுகை தான் நபிக்கு கட்டளையிடுகிறான் என்பதை இந்த வசனங்களின் ஊடாக நாம் பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, ஒரு மனிதன் தனக்கு மிக விருப்பமானவைகளை அர்ப்பணிக்கின்ற பொழுது, தனக்கு எது மிக விருப்பமாக இன்பமாக உள்ளதோ அதை அர்ப்பணிக்கின்ற பொழுது அல்லாஹ் அவனுக்கு வழங்குவது மிகப்பெரிய சிறப்புகளாகவும் மிகப்பெரிய நற்பாக்கியங்களாகவும் தான் இருக்கின்றன. தூக்கம் என்பது அல்லாஹ்வால் வழங்கப்பட்ட ஒரு நியமத்தான். மனிதனுக்கு இந்த தூக்கம் என்பது இறைவன் புறத்திலிருந்து வழங்கப்பட்ட ஒரு அருள். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்ற பொழுது, வஜஅல்னா நௌமகும் சுபாதா, நாம் உங்களுக்கு தூக்கத்தை ஒரு ஓய்வாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அந்த ரப்புல் ஆலமீன் தான் இந்த மிகப்பெரிய நியமத்தை நமக்கு வழங்கியிருக்கிறான். மற்றொரு இடத்திலே குறிப்பிடுகின்ற பொழுது, ஒரு மனிதன் தூங்குகின்ற பொழுதும் அதே போன்று ஒரு மனிதன் தூங்குகின்ற பொழுது அல்லாஹு தஆலா தான் அந்த உயிரை கைப்பற்றுவதாக அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். மரணிக்கின்ற பொழுதும் அல்லாஹ் தான் அந்த உயிரை கைப்பற்றுவதாக குறிப்பிடுகிறான். எனவே அல்லாஹுவிடம் இருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஒரு அருள் நேம தூக்கம். ஆனால் இந்த தூக்கத்தை அவன் அல்லாஹுக்காக சில மனுத்தியாரங்களை அர்ப்பணிக்கிறான், சில மனுத்தியாரங்களை தியாகம் செய்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து குறிப்பிட்டார்கள், நீங்கள் இந்த மனிதரை போன்று ஆகிவிடாதீர்கள். அவர் இரவுலே நின்று இரவிலே விழித்திருக்கிறார், ஆனால் இரவு தொழுகையை அவர் தொழுவதில்லை, இரவிலே அவர் தொழுவது கிடையாது. அப்படிப்பட்டவராக நீர் ஆகிவிடாதீர்கள் என்ற செய்தி சஹீஹுல் ஜாமை போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருப்பதை பார்க்கிறோம். ஏனென்றால், அதாவது நாம் இரவுடைய காலங்களில் பல மனுத்தியானங்கள் கதைத்துக் கொண்டிருக்கிறோம், பல மனுத்தியானங்கள் தொலைக்காட்சிக்கு முன்னால் செலவழிக்கிறோம். ஆனால் எத்தனை பேர் நாம் இந்த இரவு தொழுகை, இரவிலே செய்யப்படுகின்ற இந்த வணக்கம், இந்த விஷயத்தில் எத்தனை பேர்கள் கவனம் செலுத்துகிறோம் என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமையானவர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் ரஹ்மானுடைய அடியார்களை பற்றி சூரத்துல் ஃபுர்கான் என்ற அத்தியாயத்தினுடைய 64-65 ஆகிய வசனங்களிலே குறிப்பிடுகின்ற பொழுது, வல்லதீன யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வகியாமா, அவர்கள் இரவு நேரங்களை சுஜூதில் நின்றவர்களாக கழிப்பார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் அல்லாஹ்விடத்தில் எதை பிரார்த்திப்பார்கள் தெரியுமா? ரப்ப நஸ்ரிஃப் அன் அதாப ஜஹன்னம இன்ன அதாபஹா கான கராமா, யா அல்லாஹ் ஜஹன்னம் என்ற அந்த நரகத்துடைய கடுமையான வேதனையை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக, அது மிக கடுமையான வேதனையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதைத்தான் அவர்கள் அந்த இரவு நேரங்களில் பிரார்த்திப்பார்கள் என்றும் அல்லாஹ் குறிப்பிடுகிறான். இந்த வசனம் ஒரு மூமினிடத்தில் அல்லாஹ்வுடைய ஒரு நல்லடியானிடம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பண்பாக இந்த இரவு வணக்கத்தை அல்லாஹ் இங்கே குறிப்பிடுகிறான். மற்றொரு இடத்திலே நீங்கள் பார்க்கலாம், தத ஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மவாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். சூரத்து சஜ்தா என்ற அத்தியாயத்திலே 16வது வசனமாக இது இடம்பெறுகிறது. அவர்கள் இரவுடைய நேரங்களில் தங்கள் விலாப்புறங்களை படுக்கை விட்டு அகற்றியவர்களாக அல்லாஹுவை வணங்குவார்கள். அல்லாஹ்வுடைய நட்பாக்கியங்களை எல்லாம் ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ்விடம் பிரார்த்திப்பார்கள். அவனது தண்டனைகளை பயந்தவர்களாக அவனை வணங்குவார்கள். நாம் எவைகளை அவர்களுக்கு வழங்கினோமோ அவற்றிலிருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். இவர்களுக்காக, இவர்கள் செய்த இந்த நற்காரியங்களுக்காக தயார்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த கண்குளிர்ச்சி என்பது இவராலும் அறிய முடியாது என்று அல்லாஹு தஆலா இங்கே குறிப்பிடுகிறான். எனவே நறுமையானவர்களே, இந்த வசனங்கள் எல்லாம் இரவு வணக்கத்தை வலியுறுத்துகின்ற, இரவு வணக்கத்தை ஆர்வப்படுத்துகின்ற வசனங்களாக இருப்பதையும், ஒரு மூமினிடம் இறை விசுவாசியிடம் இந்த பண்பு குடிகொண்டிருக்கும் என்பதையும் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்துகிறான். அதேபோன்று நறுமையானவர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி வரக்கூடிய செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹுவின் தூதரே, நீங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நபியாயிற்றே, பாதங்கள் சுரக்கின்ற அளவுக்கு நீங்கள் ஏன் நின்று வணங்குகிறீர்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்கள் கொடுத்த பதில் என்ன? அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா, அல்லாஹ்வுக்கு ஒரு நன்றி மிக்க அடியானாக நான் இருக்க வேண்டாமா என்றுதான் நபி அவர்கள் பதிலளித்தார்கள் என்ற செய்தியை புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக எந்த வணக்கத்தை தெரிவு செய்தார்கள், இரவிலே நின்று வணங்குகின்ற வணக்கத்தை தெரிவு செய்தார்கள் என்பதை இந்த செய்தியினூடாக பார்க்கிறோம். என் அருமையானவர்களே, இப்பொழுது நான் உங்களுக்கு சொன்ன செய்திகளை எல்லாம் பார்க்கின்ற பொழுது, பொதுவாக இரவு வணக்கம் என்பது எல்லா காலங்களிலும் ஆர்வப்படுத்தப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ரமலானுடைய மாதம் என்பது இந்த இரவு வணக்கம் விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரமலானுடைய மாதத்தில் இரவு தொழுகை என்பது விசேஷமாக ஆர்வப்படுத்தப்பட்டிருப்பதை புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியினூடாக நாம் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள், மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி, எவர் ரமலானுடைய இரவு காலங்களிலே நின்று வணங்குவாரோ, எப்படி ஈமானுடனும் அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை எதிர்பார்த்தவராகவும், நம்பிக்கையுடனும் அல்லாஹ்விடத்தில் கூலியை எதிர்பார்த்தவராகவும், வேற எந்த ஒரு நோக்கமும் அதிலே கிடையாது, மனிதர்கள் என்னை பாராட்ட வேண்டுமென்றோ அல்லது மனிதர்கள் என்னை புகழ வேண்டுமென்ற அவ்வாறான முகஸ்துதியோ, இப்படியான எந்த ஒரு தவறான எண்ணமும் கிடையாது. அவர் முழுமையாக அல்லாஹு மீது நம்பிக்கை வைத்து அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்தவராக, எவர் ரமலானுடைய இரவு காலங்களிலே நின்று வணங்குவாரோ அவர் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும், அவர் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விட்டன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். இந்த செய்தி ரமலானுடைய மாதத்தில் இரவு வணக்கத்தை விசேஷமாக ஆர்வப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே அருமையானவர்களே, ரமலானுடைய காலங்களை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது, நமது ஊர்களில் எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இரவுகளை வீணாக கழிப்பார்கள், அல்லது இரவு காலங்களில் என்ன செய்வார்கள், பிறர்களுக்கு தொல்லை கொடுக்கின்ற விதத்தில் நடந்து கொள்வார்கள். வீடுகளிலே முதியவர்கள், நோயாளிகள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், அவர்களுக்கெல்லாம் தொல்லை கொடுக்கின்ற விதத்திலே இரவு காலங்களை கழிக்கக்கூடிய காட்சிகளை நமது பகுதியில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே ரமலானுடைய இரவுகள் என்பது இபாதத்துகளின் மூலம் கழிக்கப்பட வேண்டும் என்பதை இந்த செய்தியின் ஊடாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்ததாக நறுமையானவர்களே, இந்த இரவு தொழுகையினுடைய சிறப்பு சம்பந்தமாக, இரவு தொழுகையினுடைய சிறப்புகள் சம்பந்தமாக வந்திருக்கக்கூடிய ஹதீஸ்களை பார்ப்போம். ஏனென்றால் ஒரு மனிதன் தனக்கு மிக விருப்பமான தூக்கத்தை அர்ப்பணித்து தியாகம் செய்து அல்லாஹுக்காக அவன் செய்கின்ற ஒரு வணக்கம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்றால், திருமீதியிலே ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அந்த ஹதீஸிலே நபி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அஃலலு சலாத்தி பாதல் ஃபரீலதி சலாத்துல்லைல், ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு ஒரு தொழுகைக்கு சிறப்பு கிடைக்கும் என்றால் அது இரவிலே தொழப்படுகின்ற தொழுகைதான். ஃபர்லான தொழுகைக்கு பிறகு சிறப்பு எந்த தொழுகைக்கு கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இரவில் தொழப்படுகின்ற தொழுகைக்கு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். ஏன் நபி அவர்கள் இந்த அளவு ஒரு சிறப்பை கொடுக்கிறார்கள்? ஒரு மனிதன் இரவிலே எழுந்திருக்கிறான், யாரும் அவனை பார்க்கவில்லை, அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் எழுந்து அல்லாஹுக்காக அவன் தொழ ஆரம்பிக்கிறான், அல்லாஹுக்காக தொழுவதற்காக நிற்கிறான். இந்த நேரத்தில் அங்கே முகஸ்துதி என்பது வருவதற்கு வாய்ப்பே இல்லை, யாரும் அவனை பார்க்கவில்லை. இஹ்லாஸான முறையில் தான் அந்த வணக்கத்தை செய்கிறான், அந்த இபாதத்தை செய்கிறான். பல நேரங்களில் நமது இபாதத்துகளில் முகஸ்துதி வருவதை நாம் பார்க்கிறோம். பல சந்தர்ப்பங்களை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்மை அறியாமலேயே முகஸ்துதி என்பது நமது உள்ளங்களில் குடிகொள்வதை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு இபாதத்தை செய்யக்கூடிய மனிதர், ஒரு மூமின் எதிர்கொள்கின்ற மிகப்பெரிய சவால் எதுவென்றால் இந்த முகஸ்துதி தான். அமல்களை பாழ்படுத்துகின்ற, இபாதத்துகளை அழிக்கின்ற ஒரு மிகப்பெரிய மோசமான ஒன்று இருக்கும் என்றால் அது முகஸ்துதியாகத்தான் இருக்கிறது. எனவே நறுமையானவர்களே, நபி அவர்கள் ஏன் ஃபர்லான தொழுகைகளுக்கு பிறகு இந்த இரவு தொழுகைக்கு சிறப்பளித்தார்கள் என்றால், யாருமே அவனை பார்க்கவில்லை, உண்மையிலே அவன் அல்லாஹ்வுக்காக எழுந்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை மாத்திரம் தான் அவன் எதிர்பார்க்கிறான், அல்லாஹ்வோடு தன்னை தொடர்புபடுத்திக் கொள்கிறான். ஒரு மனிதன் சுஜூதிலே இருக்கின்ற பொழுது அவன் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறான். இப்படி அல்லாஹ்வை சந்திக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இபாதத்தாக தொழுகை இருந்து கொண்டிருக்கிறது. அவன் இரவு காலங்களில் எழுந்து தொழுகின்ற காரணத்தால் அந்த மனிதருக்கு அல்லாஹு தஆலா வழங்குகின்ற சிறப்பு ஃபர்து தொழுகைகளுக்கு பிறகு மிகச்சிறந்த சிறப்பு அந்த தொழுகைக்கு தான் இருக்கிறது. உண்மையிலே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆன்மீக ரீதியாக மிகப்பெரிய ஒரு பயிற்சியை வழங்கக்கூடிய, ஆன்மீக ரீதியாக ஒரு மனிதரை உருவாக்கக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கும் என்றால் அது இரவு தொழுகைதான். அதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட அல்லாஹு தஆலா ஆரம்ப காலத்தில் இதை கட்டளையிடுகிறான். நபி அவர்களுக்கு நுபுவத் வழங்கிய ஆரம்ப நாட்களில் இந்த தொழுகையை தொழுமாறு ஏவுகிறான். ஏனென்றால் அது மிகப்பெரிய ஒரு தர்பியாவை, மிகப்பெரிய ஒரு ஆன்மீக ரீதியான பயிற்சியை ஒரு மனிதனுக்கு கொடுக்கக்கூடிய அப்படி சக்தி வாய்ந்த ஒரு இபாதத்தாக இது திகழ்கிறது. அதே போன்ற நறுமையானவர்களே, மற்றொரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தி திருமீதியிலே பதிவாக இருக்கிறது. இதை அறிவிக்கக்கூடியவர் அப்துல்லா இப்னு சலாம் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு சஹாபி. இவர் யூதர்களில் மிகச்சிறந்த ஒரு அறிஞராக இருந்தவர். இவர் சொல்கிறார், லம்மா கதீம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் மதீனா, நபி அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பொழுது, அப்பதான் நபி அவங்க என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு வாராங்க. அந்த நேரத்திலே மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்க, கதீம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விட்டார், இதோ அல்லாஹ்வுடைய தூதர் வந்து விட்டார் என்று மக்கள் சொல்லிக் கொள்கிறார்கள், மக்கள் கூடுகிறார்கள். இந்த செய்தி எனக்கும் கிடைக்கிறது. அப்பொழுது நான் அந்த மனிதரை பார்ப்பதற்காக செல்கிறேன். இந்த மக்கள் எல்லாம் சொல்கின்ற அந்த தூதரை பார்ப்பதற்கு, அந்த மனிதரை பார்ப்பதற்கு நானும் செல்கிறேன் என்று யார் சொல்றாரு, அப்துல்லா இப்னு சலாம், யூதர்களில் மிகச்சிறந்த ஒரு அறிஞராக இருந்தவர். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் நபியை பார்ப்பதற்காக செல்கிறார். அவர் சொல்கிறார், நான் நபியை அப்பதான் முதலாவது பார்க்கிறேன், அவருடைய முகத்தை அப்பொழுதுதான் நான் முதலாவது பார்க்கிறேன். பார்த்த மாத்திரத்திலே நான் முடிவு செய்தேன், நான் அறிந்து கொண்டேன், அன்ன வஜ்ஹஹு லைஸ பிவஜ்ஹி கதாப், உண்மையிலே இந்த முகம் ஒரு பொய்யனுடைய முகம் கிடையாது. அப்படி என்று சொல்லி அவர் சொல்றார். இந்த முகத்தை நான் பார்த்த மாத்திரத்தில் உண்மையிலே இது ஒரு பொய்யனுடைய முகமாக இருக்க முடியாது என்று நான் அறிந்து கொண்டேன் என்று அவர் சொல்கிறார், சொல்லிவிட்டு சொல்கிறார். வகான அவ்வளவு ஷெய்இன் தகல்லம பிஹி, நபி அவங்க முதலாவது என்ன வார்த்தைகளை பேசினாங்க தெரியுமா? அவர் முதலாவது சொன்ன வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஐயுஹன் நாஸ், மனிதர்களே, அஃஷு ஸலாம், சலாத்தை நீங்கள் பரப்புங்கள், சலாத்தை நீங்கள் சாந்தி சமாதானம் அஸ்ஸலாமு அலைக்கும், இந்த சலாத்தை நீங்க என்ன செய்யுங்க, அதிகமாக பரப்புங்கள். வாத்தை முத்த ஆம், ஏழைகளுக்கு உணவளியுங்கள். வசல்லு வண்ணாசுனியாம், மனிதர்கள் தூக்கத்தில் இருப்பார்களே அந்த நேரத்திலே எழுந்து நீங்கள் தொழுங்கள். ததுஹுலுல் ஜன்னத பிஸலாம், நீங்கள் அமைதியாக சுவர்க்கம் நுழையலாம் என்றுதான் ஹிஜ்ரத் செய்து வந்த ஆரம்பத்தில் முதலில் இந்த மனிதர் சொன்ன வார்த்தைகள் என்று அப்துல்லாஹி இப்னு ஸலாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன வார்த்தைகளை பற்றி குறிப்பிடுகிறார்கள். இதிலே நபி அவர்கள் இரவு வணக்கத்தையும் குறிப்பிட்டார்கள். மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது நீங்கள் எழுந்து தொழுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அது உங்களை அமைதியாக சுவர்க்கத்தில் நுழைவிக்க செய்யும் என்று சொன்ன இந்த செய்தி திருமீதியிலே பதிவாகி இருக்கிறது. மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தியை பொறுத்தவரையில் இதை அபு உமாமா ரலி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலைக்கும் பி கியாமில் லைல், இரவில் தொழுவதை நான் உங்களுக்கு உபதேசம் செய்கிறேன், அது நல்லவர்களின் வளமையாக இருந்தது. உங்களுக்கு முன்னிருந்த நல்லவர்களின் வளமையாக அது இருந்தது. அது உங்களை அல்லாஹுவின் பால் மிக நெருக்கமாக்கி வைக்கும், அந்த வணக்கம் உங்களை அல்லாஹுவின் பால் மிக நெருக்கமாக ஆக்கி வைக்கும். அதே போன்று உங்களது பாவங்களுக்கு அது பரிகாரமாக அது அமையும். அதே போன்று பாவங்களை விட்டு உங்களை தடுக்கும் என்று நபி அவர்கள் சொன்ன செய்தி திருமீதியிலே பதிவாகியிருக்கிறது. இந்த செய்தி ஒரு அடியானை அல்லாஹுவின் பால் நெருக்கி வைக்கக்கூடிய ஒரு இபாதத்தாக இந்த வணக்கம் இருக்கிறது என்று நபி அவர்கள் இங்கே குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக என் அருமையானவர்களே, மற்றொரு செய்தியை பாருங்கள். இந்த செய்தியை அம்ர் இப்னு அபஸா என்று சொல்லக்கூடியவர் அறிவிக்கிறார். ஒரு நாள் அவர் நபியிடத்திலே வந்து கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, ஹல் மின் சாஅத்தின் அக்ரபு மினல் உக்ரா, ஒரு நேரத்தை விட மற்றொரு நேரம் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம் இருக்கிறதா அப்படி என்று கேட்கிறார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆம் என்று குறிப்பிட்டார்கள். குறிப்பிட்டு விட்டு சொன்னார்கள், இன்ன அக்ரப மா யகூனு ரப்பு அஸ்ஸ வஜல் மினல் அப் ஜௌஃபல் லைல், ஒரு அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதாவது இரவினுடைய நடுப்பகுதியாகும், இரவினுடைய நடுப்பகுதியாகும். அந்த நேரத்தில் முடியும் என்றால் நீர் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய ஒரு மனிதராக நீர் மாறுவீராக. அந்த நேரத்திலே நீர் தொழுகின்ற தொழுகைகள் மலக்குகளால் சாட்சி சொல்லப்படுகின்ற அவர்கள் சமூகம் அளிக்கின்ற தொழுகைகள் என்று நபி அவர்கள் இந்த ஹதீஸினுடைய இறைவனுடைய பின்பகுதியை குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த ஹதீஸ் திருமிதி நசாயி போன்ற கிரந்தங்களிலே பதிவாகி இருக்கிறது. எனவே நறுமையானவர்களே, இந்த செய்திகள் எல்லாம் இரவு தொழுகையினுடைய சிறப்பை நமக்கு சொல்லுகின்ற செய்திகளாக உள்ளன. இந்த செய்திகள் எல்லாம் இரவு தொழுகையினுடைய அதாவது மிகப்பெரிய நட்பாக்கியங்களை சொல்லக்கூடிய செய்திகளாக அமைந்திருப்பதை பார்க்கிறோம். அடுத்ததாக நறுமையானவர்களே, இந்த இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இதை ஒரு மனிதர் வீட்டிலே தொழுவது மிகச் சிறந்தது. ஒரு மனிதர் இந்த எனது சுண்ணத்தான ஒரு தொழுகை, இந்த தொழுகைக்குரிய சட்டம் என்னவென்றால் சுண்ணத்தான ஒரு தொழுகை, இப்படியான சிறப்புகள் எல்லாம் இந்த தொழுகைக்கு வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே குறிப்பிட்டார்கள், ஃபைன் அஃதல ஸலாத்துக்கும் ஃபீ புயூதிக்கும் இல்லல் மக்தூபா, ஃபர்லான தொழுகைகளை தவிர ஏனைய தொழுகையில் நீங்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறப்பானது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸ் திருமீதியிலே பதிவாகி இருக்கிறது. ஃபர்ல தவிர ஏனைய தொழுகைகளை நீங்கள் வீட்டில் தொழுவது சிறப்பானதுன்னு நபி அவர்கள் சொன்னாங்க. ஃபர்ல கிடையாது, நல்ல கவனி, ஃபர்லை சொல்லவில்லை, ஃபர்ல் ஜமாத்தாக மஸ்ஜிதிலே நிறைவேற்றப்பட வேண்டியது. இங்கே நபி அவர்கள் குறிப்பிட்டது உஃபரியான தொழுகைகளை, நஃபிலான தொழுகைகளை ஒரு மனிதர் வீட்டிலே தொழுவது சிறப்பானது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்கின்ற அறிஞர்கள், குறிப்பாக இமாம் நவாவி ரஹிமஹுல்லா போன்ற அறிஞர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஒரு மனிதர் வீட்டிலே இந்த தொழுகையை தொழுவதன் மூலமாக முகஸ்துதி வராமல் தடுக்கும் என்று சொன்னார்கள். முகஸ்துதி அவருக்கு வராது என்று நபி அவர்கள் அதாவது அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதனால்தான் இந்த தொழுகைகளை சுன்னத்தான தொழுகைகளை வீட்டில் தொழுவதை ஆரப்படுத்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். மற்றொரு செய்தியிலே வருகிறது, இந்த செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள், சல்லு ஃபி புயூதிக்கும் வலா தத்தஹிதூஹா குபூரா, உங்கள் வீடுகளில் நீங்கள் தொழுது வாருங்கள், எத சுன்னத்தான தொழுகைகளை, அவைகளை நீங்கள் கபுரிஸ்தான்களாக, மையவாடிகளாக, ஜனாசாக்கள் அடக்கப்படுகின்ற கபுரிஸ்தான்களாக அவைகளை நீங்கள் ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த ஹதீஸினூடாக தொழுகைகள் அங்கு தொழப்படுவதை தடுக்கப்படுகிறது. ஒரு மஸ்ஜித் என்பது தெளிவாக தெரிகிறது, ஒரு கபுரிஸ்தானுக்கு மேல்தான் கட்டப்பட்டிருக்கிறது என்றால் அதில் தொழுவது கூடாது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு விளங்க முடிகிறது. இந்த ஹதீஸ் அதை தடுக்கிறது, அங்கே தொழுகைகள் நிறைவேற்றப்படக்கூடாது என்பதை இந்த செய்தியிலிருந்து நாம் விளங்குகிறோம். இது திருமீதியிலே பதிவாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக நறுமையானவர்களே, இந்த இரவு தொழுகையை ஜமாத்தாக நிறைவேற்ற முடியுமா, ஜமாத்தாக நிறைவேற்றுவதற்கு அனுமதி இருக்கிறதா என்ற இந்த தலைப்பை நாம் பார்க்கின்ற பொழுது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, சும்னா மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான், ரமலானுடைய மாதத்தில் நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நோன்பு இருந்தோம், ஃபலம் யக்கும் பினா ஷைஅன் மின ஷஹ்ரி ஹத்தா பகிய ஸபுன், ஏழு நாட்கள் தான் எஞ்சியிருந்தன, ரமலான் நிறைவடைவதற்கு ஏழு நாட்கள் தான் எஞ்சியிருந்தன, நபி அவர்கள் நமக்கு இரவிலே தொழுகையை நிலைநாட்டினார்கள், தொழுவித்தார்கள் நமக்கு, எதுவரை என்றால் ஹத்தா தஹப துலுசுல்லைல், இரவினுடைய மூன்றில் ஒரு பகுதி செல்கின்ற வரை நபி அவர்கள் நமக்கு தொழுகையை நடாத்தினார்கள். பலம்மா காணத்தி சாதிசா, இன்னும் ஆறு நாட்கள் எஞ்சி இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் நமக்கு தொழுகை நடத்தவில்லை, ஐந்து நாட்கள் எஞ்சி இருக்கின்ற பொழுது நபி அவர்கள் இரவினுடைய பாதி வரை இரவிலே நமக்கு தொழுகையை நடாத்தினார்கள். அப்பொழுது நாம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் கேட்டோம், அதாவது இன்னும் நீங்கள் இதை நீட்டியிருந்தால் நன்றாக இருக்குமே என்று அவர்கள் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னர் ரஜுல இதா சல்லா மஅல் இமாம் ஹத்தா யன்ஸரிஃப, எந்த ஒரு மனிதர் இமாம் தொழுகையை முடிக்கின்ற வரை அவரோடு தொழுவாரோ, எந்த ஒரு மனிதர் இரவிலே இமாம் தொழுகையை நிறைவு செய்கின்ற வரை இமாமோடு சேர்ந்து தொழுவாரோ, ஹுசிப லஹூ கியாமுல் லைலா, அவர் இரவு முழுக்க நின்று வணங்கிய நன்மை அவருக்கு எழுதப்படும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டார்கள். ஃபலம்மா கானத்தில் ராபியா, நான்கு நாட்கள் எஞ்சியிருந்தன, அன்று நபி அவர்கள் நமக்கு இரவிலே தொழுகவில்லை, மூன்று நாட்கள் எஞ்சியிருந்த பொழுது நபியுடைய குடும்பத்தினர், நபியுடைய மனைவிமார்கள், இப்படி அனைவரையும் நபி அவர்கள் ஒன்று சேர்த்து தொழுகை நடாத்தினார்கள். சஹர் தவறிவிடுமோ என்று நான் அஞ்சுகின்ற அளவுக்கு நபி அவர்கள் நமக்கு இரவு தொழுகையை தொழுவித்தார்கள். அதற்கு பிறகு எஞ்சிய நாட்களில் தொழுவிக்கவில்லை என்ற செய்தி திருமீதியிலே பதிவாக இருக்கிறது. இந்த செய்தியிலிருந்து இரவுடைய தொழுகை இதை ஜமாத்தாக நிறைவேற்றலாம் என்பதற்கு ஆதாரம் கிடைக்கிறது. மற்றொரு செய்தி புகாரியிலே வரக்கூடிய செய்தி, அந்த செய்தியிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு நாள் இரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வெளியேறி சென்றார்கள், நபி அவர்கள் தொழுதார்கள், நபி அவர்களோடு மக்களும் என்ன செய்தார்கள், தொழுதார்கள், நபி அவங்க தொழுகையை நடாத்தினார்கள். காலையானதும் மக்கள் இதை பற்றி பேசிக் கொள்கிறார்கள், நபி அவங்க நேற்று இரவு இப்படி நமக்கு தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றினார்கள். இந்த செய்தி ஏனைய மக்களுக்கும் தெரிந்தவுடன் அடுத்த நாள் மக்கள் கூட்டம் அதிகரிக்குது, அதிகமான மக்கள் வருகிறார்கள், நபி அவர்கள் அந்த நாளும் தொழுவித்தார்கள். அதற்கு பிறகு மூன்றாவது நாளான பொழுது அன்றும் ரசூலுல்லாஹி அவர்கள் தொழுவித்தார்கள், அன்று இன்னும் கூட்டம் அதிகமானது. நான்காவது நாளில் நபி அவர்கள் பள்ளிக்கு மஸ்ஜிதுக்கு வரவில்லை, தங்களுடைய வீட்டிலே இருந்து விடுகிறார்கள். எதுவரை என்றால் ஃபஜ்ர் வரை நபி அவர்கள் வீட்டிலே இருக்கிறார்கள். அந்த ஃபஜ்ருடைய தொழுகைக்காக நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து மக்களை பார்த்து சொன்னார்கள், உண்மையிலே உங்களிடம் என்னை வருவதற்கு எது தடுத்ததென்றால், இந்த தொழுகை உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு இதை உங்களால் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்ற அச்சம்தான் என்னை வீட்டை விட்டு வெளியேறுவதை தடுத்தது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. இந்த இரண்டு செய்திகளும் இந்த தொழுகையை கூட்டாக ஜமாத்தாக நிறைவேற்ற முடியும் என்பதற்குரிய ஆதாரங்கள். ஏனென்று கேட்டீங்கன்னு சொன்னா, சிலர்கள் சொல்வார்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் தான் இந்த வளமையை ஆரம்பித்தார்கள், உமர் ரலியல்லாஹு அவங்க தான் பிதுரத்துக்கு ஆதாரம் காட்டக்கூடியவர்கள், பிதுரத்தை எல்லாம் செய்யலாம் என்று சொல்வார்களா இல்லையா, பிதுரத் என்றால் சுன்னாவுக்கு நேர் எதிரானது, வழிகேட்டின் பக்கம் இட்டு செல்லக்கூடியது, இந்த பிதுராவுக்கு ஆதாரம் காட்டக்கூடியவர்கள் என்ன சொல்வார்கள், உமர் அலி அல்லாஹன் அவர்கள் தங்களுடைய ஆட்சி காலத்தில் மஸ்ஜிதில் மக்கள் ஆங்காங்கே தொழுது கொண்டிருப்பதை பார்த்தார்கள். அதற்கு பிறகு அவர்கள் தான் உபய் இப்னு காப் ரலி அல்லாஹன் இன்னொரு சஹாபி, அந்த இரண்டு சஹாபாக்களுடைய இமாமத்தின் கீழ் மக்களை ஒன்றுபடுத்தினார்கள் என்று செய்தி வருகிறது, ஆதாரப்பூர்வமான செய்தி. இந்த செய்தியை பொறுத்தவரையில் உமர் அலி அல்லாஹன் அவர்கள் மறுபடியும் ஜமாத்தாக, ஏன்னா நபி அவங்க இதை விட்டாங்க தானே, இதுக்கு பிறகு ஜமாத் நடத்தப்படல, அபுபக்கர் ஆட்சி காலத்தில் நடத்தப்படல, உமர் அலி அவனுடைய ஆட்சி காலத்தில் தான் மறுபடியும் இந்த இரவு தொழுகை ஜமாத்தோடு துவிக்கப்படுகிறது. அதை உமர் அலி அல்லாஹன் அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எதை வச்சு ஏற்படுத்தினாங்க? இந்த ஹதீஸ்களை வச்சு ஏற்படுத்தினார்கள். நபி அவர்கள் தங்கள் வாழ்நாளில் இதை ஜமாத்தோடு தொழுதிருக்கிறார்கள். இப்ப நபி அவங்க இந்த தொழுகையை இங்க விடுறதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்களா இல்லையா? இந்த தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றாததுக்கு ஒரு காரணத்தை சொன்னார்கள். அது என்ன? உங்களுக்கு இது கடமையாகி விடுமோ என நான் பயப்படுகிறேன். அப்படி கடமையாக்கப்பட்டு அது உங்களால் செய்ய முடியாமல் போய்விடுமோ என்று நான் பயப்படுகிறேன், அஞ்சுகிறேன் என்று சொன்னார்கள். இந்த அச்சம் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பே இல்லை. உமர் ரலியல்லாஹுன் அவர்கள் மறுபடியும் ஜமாத்தை ஏற்படுத்தினார்கள். ஏன் ஏற்படுத்தினார்கள்? நபியிடம் அதற்கு முன்மாதிரி இருக்கிறது. இப்ப உமர் அலி அல்லாஹ் ஜமாத்தை ஜமாத்தாக இரவு தொழுகையை தொழுவிப்பதற்கு ஏற்பாடு செய்த காரணத்தால் அது கடமையாகி விடுமா? கடமையாகி விடாது. ஏன்? மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது. நபி அவர்கள் இந்த உலகத்தை விட்டு எப்பொழுது பிரிகின்றார்களோ அப்பொழுது இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்படுகிறது. எனவே அந்த அச்சம் அந்த பயம் உமர் அலி அல்லாஹ் ஆட்சி காலத்தில் வருவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் உமர் அலி அல்லாஹ் ஜமாத்தை ஏற்படுத்தினார்கள். எனவே இது இவர்கள் வைக்கக்கூடிய பிதத்துக்கு எந்த ஆதாரம் இதிலே கிடையாது. இதற்கு சுன்னாவிலே ஆதாரம் இருக்கிறது. இரவு தொழுகை ஜமாத்தோடு நிறைவேற்றப்பட்டதற்கு சுன்னாவிலே ஆதாரம் இருக்கிறது. அதற்குரிய ஆதாரங்களை தான் நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னேன். அடுத்ததாக நறுமையானவர்களே, இதிலே கவனிக்க வேண்டிய மற்ற விஷயம் என்னவென்றால், இந்த இரவு தொழுகையினுடைய ரகாத்துகளின் எண்ணிக்கை சம்பந்தமாக இதில் பலவிதமான பிரச்சனைகள். ரமலான் வரும் பொழுது இந்த பிரச்சனை சேர்ந்து வரும். சில நேரங்களில் பிறை பிரச்சனை ஒரு பக்கமாக, அது மாதிரி இதெல்லாம் பிரச்சனை கிடையாது, மக்கள் பிரச்சனைகளாக ஆக்கிக் கொண்டார்கள் சரியான முறையில் அதனுடைய விளக்கங்களை பெறாத காரணத்தால். நறுமையானவர்களே, இந்த இரவு தொழுகையினுடைய எண்ணிக்கை சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது அடுத்து கவலையான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் விவாதிக்க தயார். மக்கள் என்ன செய்வாங்க? விவாதிக்க தயார். செயல்படுத்துறதுல பாத்தீங்கன்னா இல்ல, பேசுவார்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் மனுத்தியால கணக்கு பேசுவார்கள். இரவு தொழுகையை பற்றி பேசுவார்கள். இப்படி பேசுறதுக்கு தயார். அங்க இரவு தொழுகையில போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பேசுறவங்க யாரும் இருக்க மாட்டான். இது சரி வருமா? அதாவது ஒரு மனிதர் நடைமுறைப்படுத்த வேண்டும், மார்க்கத்தை செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். அதைத்தான் விரும்பு மார்க்கம் எதிர்பார்க்கு. பேசுவது மாத்திரமல்ல, அவைகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக செயல்படுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். குர்ஆனை சுன்னாவை பேசுகின்ற நாம் எத்தனை பேர்கள் குர்ஆனை ஓதுகிறோம்? குர்ஆனுடைய குர்ஆனை ஒரு மாதத்துக்கோ அல்லது இரண்டு மாதத்துக்கு ஒரு தடவை குர்ஆனை எத்தனை பேர் நம்மிலே முடிக்கிறோம்? குர்ஆனையும் ஹதீஸையும் பேசக்கூடிய நாம் எந்த அளவுக்கு குர்ஆனுடன் நம்ம தொடர்பு இருக்கிறது? பேசுவது மாத்திரமல்ல, நாம் அதை செயல்படுத்தக்கூடியவர்களாக மாற வேண்டும். என் அருமையானவர்களே, இப்போ உமர் ரலியல்லாஹு அறிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. இந்த செய்தியிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அவனுடைய இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கப்பட்ட பொழுது சொன்னார்கள், நபி அவர்களுடைய அந்த இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இரண்டு இரண்டாக இருந்தது, இரண்டு இரண்டாகத்தான் இருந்தது. உங்களில் யாராவது ஒருவர் சுபகை அஞ்சுவார் என்றால் அவர் வித்ரை தொழுது கொள்ளட்டும் என்று வரக்கூடிய இந்த செய்தி புகாரியிலே பதிவாகி இருக்கிறது. என இந்த செய்தியை வைத்து சிலர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா, இரண்டு இரண்டாக எவ்வளவு வேண்டுமானாலும் தொழலாம், இரண்டு இரண்டாக இரவு தொழுகை என்பது இரண்டு 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 இரண்டாகத்தான் என்று இந்த ஹதீஸ்ல வருவதிலிருந்து ஒருவருக்கு இரவு தொழுகை எத்தனை ரகாத்துகள் வேண்டுமானாலும் தொழலாம், அவர் சுபகை அஞ்சுகின்ற பொழுது வித்ரு தொழுது கொண்டால் போதுமானது என்று சொல்வார்கள். உண்மையில இந்த ஹதீஸை நீங்க கவனிச்சீங்கன்னு சொன்னா, இப்ப இந்த ஹதீஸ் மட்டும் வந்தால் பிரச்சனை இல்ல, இந்த ஹதீஸ் மட்டும்தான் வருது என்று சொன்னா அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இரவு தொழுகையுடைய அந்த ரக்காத்துகளின் எண்ணிக்கை சம்பந்தமாக ஹதீஸ் வருது, எண்ணிக்கை எத்தனை வருது. இந்த ஹதீஸ் எதை சொல்லுது என்று சொன்னா, இரவு தொழுகையுடைய முறையை சொல்கிறது. இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது? இரவு தொழுகைய எப்படி தொழ வேண்டும் என்ற முறையை இந்த ஹதீஸ் சொல்லுது. எப்படி? இரண்டு இரண்டாகவா, மூன்று மூன்றாகவா, நான்கு நான்காவா என்பதற்கு உங்களுக்கு இது என்ன கிடைக்குது? பதில் கிடைக்குது. இரண்டு இரண்டாகத்தான் இரவு தொழுகை தொழப்பட வேண்டும், மூன்று மூன்றாக அல்ல, நான்கு நான்காக அல்ல, அல்லது ஐந்து ஐந்தாக அல்ல, அல்லது ஆறு இப்படி இல்ல, இரண்டு இரண்டாக என்ற முறையை இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித்தருது. அப்ப எனவே விரும்பி எத்தனை ரக்காத்துகள் வேண்டுமானாலும் தொழலாம் என்று சட்டம் எடுக்க முடியாது. ஏன், எத்தனை ரக்காத்துகள் நபி அவர்கள் தொழுதார்கள் என்பதற்கு பின்வருகின்ற ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரமாக இருக்கிறது. புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் தான் கேட்கப்படுது. நபியுடைய மனைவி, நபியுடைய மனைவிக்கு தான் நபியுடைய இரவு வணக்கத்தை பற்றி அதிகமாக தெரிந்திருக்கும். ஏனையவர்கள் தெரிந்திருப்பதை விட அதிகம் தெரிந்திருப்பதற்கு மிக வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது, நபியுடைய மனைவிமாருக்கு தான் இருக்கிறது. நபி அவர்கள் இரவு தொழுகையை வீட்டில் தான் தொழுதார்கள். மஸ்ஜிதில் தொழுது என்பது மிக மிக ஒன்று இரண்டு மூன்று நான்கு நாட்கள் எண்ணிவிடலாம், அவ்வளவுதான் தொழுது இருக்கிறார்கள் ஜமாத்தாக. ஏனைய நாட்கள்லாம் வீட்டில் தான் இதை தொழுதார்கள். அப்ப இந்த இரவு நபியுடைய இரவு தொழுகையை பற்றி நன்றாக யாருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது, நபியுடைய மனைவிமாருக்கு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு மனிதரை வந்து கேட்கிறாரு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரமலானுடைய காலத்தில் இரவு தொழுகை எப்படி இருந்தது என்று கேட்கப்படுகிறது. அப்பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானாக இருக்கலாம், ரமலான் அல்லாத ஏனைய காலங்களாக இருக்கலாம், இந்த காலங்களிலெல்லாம் 11 ரக்காத்தை விட நபியுடைய தொழுகை இரவு தொழுகை அதிகரிக்கவில்லை. அந்த தொழுகையை பொறுத்தவரையில் அதனுடைய நீளத்தை பற்றி, அந்த தொழுகை நபி அவர்கள் நிறைவேற்றுகின்ற அந்த அழகை பற்றி விவரிக்க முடியாது அப்படி சொல்லுவாங்க. அப்படி அவங்க சொல்றாங்க, அந்த ரக்காத்துகளுடைய நீளம், அதை நபி அவர்கள் நிறைவேற்றுகின்ற அந்த அழகு, அதை பற்றியெல்லாம் விவரிக்க முடியாது. அந்த அளவு நபி அவர்கள் நீளமாகவும் அழகாகவும் அந்த ரக்காத்துகளை தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பதிலளிக்கிறார்கள். இந்த செய்தி புகாரியில் வருது. ஏன் பிரச்சனை கேட்டீங்கன்னு சொன்னா, நம்ம மக்கள் என்னது வேகமாக அடிக்கிறது. சில பள்ளிகளில் 20 நிமிடங்கள்ல முடியும், சில பள்ளிகளில் 25 நிமிடம், அரை மணி காலத்துல எல்லாம் முடியும். இப்படி வேகமாக, ருக்குவும் கிடையாது சுஜூதும் கிடையாது, இப்படி வேகமாக முடிக்கிறது. வேகமாக முடிச்சிட்டு அப்ப இது முடிஞ்சா இல்லையா, அப்ப திருப்ப ஒரு தொழுகை வேணும், திருப்ப வந்து என்னது அவ இரவுல மறுபடியும் தொழுங்க. ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா, நமது இங்க நமது ஊர்கள் எடுத்தீங்கன்னு சொன்னா இந்த ரகாத்துகள் நீளமாக தொழப்படுவதில்லை, அவசர அவசரமாக வேக வேகமாக தொழுது முடிக்கப்படும். அல்லாஹு தஆலா குர்ஆன் எப்படி சொன்ன, ஆரம்பத்தில் உங்களுக்கு வசன தோதி காட்டின என்ன சொல்றான், வரத்தில் குர்ஆன தருத்தீலா. இந்த வசனம் குறிப்பாக இரவு தொழுகையை பற்றி சொல்லுது. குர்ஆன வந்து அதனுடைய சட்ட திட்டங்களை பேணி முறைப்படி ஓதுவீராக என்று அல்லாஹ் சொல்கிறான். அது எங்க இரவு தொழுகையில சொல்லப்படுகின்ற ஒரு செய்தி இது. ஆனாலும் இப்ப நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா எவ்வளவு வேகமாக குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுது. அது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா சிலர்கள் என்ன செய்வாங்க, அலம் தரையில் இருந்து ஆரம்பிச்சு அது ரெண்டு தடவை ஓதி 20 முடிக்கிறது. இப்படி எல்லாம் வேகமாக முடிக்கிறது. இப்படி வந்து ஒரு தொழுகை, அல்லாஹு தஆலா அந்த தொழுகையை நம்மீது சுன்னத்தாக ஆக்கியிருக்கிறான் என்றால் எவ்வளவு அழகாக அதை நாம் தொழ வேண்டும். இவர்கள் இப்படி ஒன்றை தம்மீது சுமத்தி கொண்ட காரணத்தால் அந்த தொழுகையினுடைய ஒழுங்குகள் எல்லாம் மீறப்படுவதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை மஸ்ஜிதிலே அமர்ந்திருக்கின்ற பொழுது ஒரு மனிதர் வந்து தொழுகிறார். தொழுது விட்டு வந்து நபிக்கு சலாம் சொல்கிறார். நபி அவங்க சலாத்துக்கு பதில் சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, மறுபடியும் போய் தொழு, நீ தொழவில்லை என்று சொன்னார்கள். இப்படி மூன்று முறை நடக்குது. மூன்று முறை நபி அவங்க அப்படிதான் சொன்னாங்க, நீ தொழல, தொழுதுட்டு வராரு, தொழுதுட்டு வந்து சலாம் சொல்றாரு. நபி அவங்க சொல்றாங்க, நீ தொழல்லன்னு சொல்றான். கடைசி அவர் நபி இடத்துல யாரோ சொன்ன, எனக்கு தொழுகையை கற்றுத்தாருங்கள். அப்ப நபி அவங்க தொழுகையை கற்றுக் கொடுத்தாங்க. ருக்குவில் அமைதியை பேண வேண்டும், சுஜூதில் அமைதியை பேண வேண்டும், இப்படி தொழுகையுடைய முறைகளை கற்றுக் கொடுத்தார்கள். அப்ப நறுமையானவர்களே, இப்படி வேகமாக தொழப்படுகின்ற இந்த தொழுகைகள் நபி அவர்கள் அந்த ஹதீஸுக்கு ஒப்பானதாகத்தான் இருக்கிறது. மிக வேகமாக தொழுவதன் மூலமாக அந்த தொழுகைகள் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட போவதில்லை என்று அந்த ஹதீஸ் நமக்கு குறிப்பிடுவதை பார்க்கிறோம். எனவே நறுமையானவர்களே, நபியுடைய அந்த இரவு தொழுகை என்பது மிக நீண்ட ரகாத்துகளை கொண்டதாக இருக்கும், மிக அழகானதாக இருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். மற்றொரு செய்தி வருகிறது, புகாரியில் வரக்கூடிய செய்தி. இந்த செய்தியை அறிவிக்கக்கூடியவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி மினல் லைலி 13 ரகஅத்தன், நபி அவர்கள் இரவிலே 13 ரகஅத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். நான் ஆரம்ப மேல சொன்ன ஹதீஸுக்கு இது வந்து கொஞ்சம் மாற்றமாக இருக்கிறது. அதுல 11 வருது, இதுல எத்தனை வருது, 13 வருகிறது. நபி அவர்கள் இரவிலே 13 ரகாத்துகள் தொழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதிலே வித்ரும் அல் ஃபஜ்ர், ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரகாத்துகளும் சேர்த்து தான் என்று இந்த ஹதீஸ் அறிவிக்கப்படுகிறது. இதை அறிவிக்கக்கூடியவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தான். எனவே இதில் முரண்பாடு கிடையாது. என்னது, இந்த ஹதீஸிலே சொல்லப்படுகிறது நபியுடைய இரவு தொழுகை 13 என்று சொல்லப்பட்டு அதில் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரகாத்தும் சேர்த்து தான் இந்த ஹதீஸ் சொல்லப்படுது. இது புகாரியிலே வரக்கூடிய செய்தி. எனவே நறுமையானவர்களே, அந்த ஆதாரப்பூர்வமான புகாரியுடைய செய்தி நமக்கு எதை அறிவிக்குது என்று சொன்னால், நபியுடைய இரவு தொழுகை என்பது 11 விட அதிகரிக்கவில்லை என்பதை நமக்கு தெளிவுபடுத்துது. எனவே நறுமையானவர்களே, நபியுடைய சுன்னாவிலிருந்து நமக்கு ஒன்று நேரடியாக ஆதாரம் கிடைக்கும் பொழுது நாங்கள் அதைத்தான் பின்பற்ற வேண்டும், அதைத்தான் நாங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். நமது ஊர்களில் இப்படி நடக்குது, நமது ஊர்கள் எல்லா பள்ளியிலும் இப்படித்தான் நடக்குது, அல்லது வந்து ஹரத்துல இப்படித்தானே செய்யறாங்க, இதெல்லாம் வந்து என்னது கிடையாது, கேள்வி கிடையாது. குர்ஆனும் சுன்னாவும் தான் நாம் பின்பற்ற வேண்டியது. சுன்னாவிலே நமக்கு தெளிவாக ஆதாரம் கிடைக்கிறது என்றால் அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும், அதைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்பதை நாம் நினைவிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையானவர்களே, நாம் இந்த இரவை பற்றி சொல்கின்ற பொழுது இந்த இரவிலே வந்து ஒரு மிகச் சிறப்பான நேரம் இருக்கிறது, இரவிலே மிகச் சிறந்த ஒரு நேரம் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த ஹதீஸை. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இன்ன ஃபில் லைலி லஸா, நிச்சயமாக இரவிலே ஒரு நேரம் இருக்கிறது. லா யுவாஃபிகுஹா ரஜுலுன் முஸ்லிமுன் யஸ்அலுல்லாஹு கைரம் மின் அம்ரி துன்யா வல் ஆஹிரா இல்லா அஅதாஹு இய்யாஹு வதாலிக குல்ல லைலா. இரவிலே ஒரு நேரம் இருக்கிறது, அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் துவா கேட்பான் என்றார். அந்த நேரத்தில் ஒரு முஸ்லீம் பிரார்த்திப்பான் என்று சொன்னால், துன்யாவுடைய தேவையாக இருக்கலாம் அல்லது மறுமையுடைய நன்மைகளையாக இருக்கலாம், அவன் கேட்டான் என்றால் நிச்சயமாக அது கொடுக்கப்படும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த அளவு சிறப்பு மிக்கதாக இரவு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த ஹதீஸினூடாக பார்க்கிறோம். அடுத்ததாக நறுமையானவர்களே, மற்றொரு செய்தியை பாருங்கள். ஒரு முன்மாதிரி மிக்க குடும்பத்துக்கு உதாரணமாக நபி அவர்கள் இந்த ஹதீஸை குறிப்பிடுகிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, அதாவது நசாயி, அபூதாவத், இப்னு மாஜா போன்ற கிரந்தங்களிலே பதிவாக இருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், ரஹிமல்லாஹு ரஜுலன், அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் புரிவானாக. நபி அவங்க சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. யார் அந்த மனிதர்? காம மினல் லைல், இரவிலே எழுந்து அவர் தொழுகின்றார். சும்மா ஐகல இம்ரஅதஹு, பிறகு அவரது மனைவியையும் எழுப்பி விடுகிறார். பிறகு என்ன செய்யறாரு, போத்தி விட்டார் இல்ல, எழுப்பி விடுகிறார். பிறகு என்ன செய்யறாரு, தனது மனைவியையும் எழுப்பி விடுகிறார். ஃபஸல்லத், அந்த அவரது மனைவியும் தொழுகிறார். ஃபைன் அபத், அந்த அவரது மனைவி எழும்புவதற்கு மறுக்கின்ற பொழுது அவரது மனைவியுடைய முகத்திலே தண்ணீரை தொளித்தாவது அவரது மனைவியை அவர் இல வைக்கிறார். இந்த மனிதருக்கு அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. அதே போன்று வரஹிமல்லாஹு இம்ராஅதன், அந்த ஒரு பெண்ணுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது. அவளை இரவிலே எழுந்து தொழுகிறார். தனது கணவனையும் அந்த பெண் எழுப்புகிறார், கணவனும் எழுந்து தொழுகிறார். அப்படி மறுக்கின்ற பொழுது தண்ணீரை தொளித்தாவது அந்த கணவரை இல வைத்து தொழ வைக்கிறார் என்று சொன்னால் இந்த பெண்ணுக்கும் அல்லாஹ்வுடைய அருள் இருக்கிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இப்ப வந்து இப்படி நடந்தா கதையை வேற ஏதாவது நடக்கும் இல்லையா? அவன் சொல்றது, இப்ப கணவன் மாற தண்ணீர் தொழிச்சு எழுப்ப போனா சில நேரம் டிவோர்ஸ் போயிடுது, நீ கேஸ் எல்லாம் போகும். இந்த ஹதீஸ் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு முன்மாதிரி மிக்க குடும்பத்துக்கு நபி அவர்கள் ஒரு முன்மாதிரியாக சொல்கிறார்கள். ஏனென்றால் இரவு வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மிக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சிறப்பான இபாதத்தாக இருக்கின்ற காரணத்தால் நபி அவர்கள் இதை குறிப்பிடுகிறார்கள். அடுத்ததாக நறுமையானவர்களே, தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே கேட்கின்ற ஒரு சிறப்பான துவா இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா காம மினல் லைலி யதஹஜ்ஜத், நபி அவங்க இரவுல அந்த தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் எழுந்து தொழ ஆரம்பிப்பார்கள் என்று சொன்னால் ஒரு துவாவை கேட்பார்கள். என்ன துவா அது? அல்லாஹும்ம லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்கே எல்லா புகழும். அந்த கையிமுஸ் சமாவாத்தி வல் அர்லி வமன் ஃபீஹின்ன, இந்த பூமியிலே இருக்கக்கூடிய வானங்களில் இருக்கக்கூடிய அவைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் நிலைபெற செய்திருப்பது நீதான். வலக்கல் ஹம்து, உனக்கே புகழ் அனைத்தும். லக்க முல்கு சமாவாத்தி வல் அரல், வானங்கள் பூமியுடைய ஆட்சி உனக்கு சொந்தமானதாகும். அவைகளுக்கு மத்தியில் உள்ள வமன் ஃபீஹின்ன, அவைகளுக்கு மத்தியில் உள்ள ஆட்சி உனக்கு சொந்தமானதாகும். வலக்கல் ஹம்த், இன்னும் உனக்கே புகழ் அனைத்தும். அந்த 100 சமாவாத்தி வல் அருளை வமன் ஃபீஹின்ன, இந்த வானங்களிலும் பூமியிலும் அதற்கு மத்தியில் உள்ள ஒளியாக நீ இருக்கிறாய். வலக்கல் ஹம்த், உனக்கே எல்லா புகழும். அந்த மலிக்கு சமாவாத்தி வல் அருள், வானங்கள் பூமியுடைய ஆட்சியாளனாக நீ இருக்கிறாய். வலக்கல் ஹம், இன்னும் உனக்கே புகழ் அனைத்தும். அந்தல் ஹக், நீ உண்மையானவனாக இருக்கிறாய். வவாதுக்கல் ஹக், நீ வாக்களிக்கப்பட்டது உண்மையானதாகும். வலிகாவுக்கு ஹக், உன்னை சந்திப்பதென்பது உண்மையானதாகும். வகவுலுக்கு ஹக், உன்னது வார்த்தைகள் என்பது உண்மையாகும். வல் ஜன்னத்து ஹக், சுவர்க்கம் என்பது உண்மையாகும். வன்னாரு ஹக், நரகம் என்பது உண்மையாகும். வன் நபியூன ஹக், நபிமார்கள் உண்மையானவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையானவர்கள். வஸ்ஸாஅத்து ஹக், மறுமை என்பது உண்மையானதாகும். அல்லாஹும்மா லக அஸ்லம்து, யா அல்லாஹ் நான் உனக்கு கட்டுப்பட்டேன். வபிக ஆமன்து, உன்னை நான் நம்பிக்கை கொண்டேன். வஅலைக தவக்கல்து, எனது காரியங்களை உன்னிடம் ஒப்படைத்தேன். வஇலைக அனப், நான் உன்பாலே மீண்டேன். உன்னிடமே வபிக ஹாசம்து வஇலைக ஹாக்கம்து ஃபஃஃபிர்லி, உன்னிடமே எனது காரியங்களை ஒப்படைக்கிறேன், எனவே என்னை மன்னிப்பாயாக. ஃபஃஃபிர்லி மா கத்தம்து வமா அஃஅர்து வமா அஸ்ரர்து வமா ஆலன்து, நான் முன் செய்த பாவங்கள், பின் செய்த பாவங்கள், ரகசியமாக செய்த பாவங்கள், பகிரங்கமாக செய்த பாவங்கள், இந்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பாயாக. அந்தல் முகத்தீம், நீதான் ஆரம்பமானவனாக இருக்கிறாய். வாந்தல் முஹிர், நீதான் கடைசியானவனாக இருக்கிறாய். லா இலாஹ இல்லான், வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. லா இலாஹ கைரு, வணக்கத்துக்குரிய நாயன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று நபி அவர்கள் அந்த நேரத்திலே ஓதுவார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. எனவே நறுமையானவர்களே, இது ஒரு மனிதர் தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே இரவு தொழுகைக்காக எழுந்துவிட்டால் ஓத வேண்டிய பிரார்த்தனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். மிக அழகான அர்த்தத்தை உள்ளடக்கிய, பொருளை உள்ளடக்கிய ஒரு துஆவாக இது இருப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையானவர்களே, இந்த சுன்னாக்களை நமது வாழ்க்கையில நாம் கடைபிடிக்க வேண்டும். அந்த இரவு வணக்கம் என்பது நமது உள்ளத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாக, ஆன்மீக ரீதியாக நம்மை பலப்படுத்தக்கூடிய இபாதத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அடுத்ததாக நறுமையானவர்களே, இந்த இபாதத்தோடு சம்பந்தப்படுத்தி சில செய்திகள், நமது சமூகத்திலே காணப்படுகின்ற சில செய்திகளையும் குறிப்பிட்டாக வேண்டும். அதாவது, சிலர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இரவு தொழுகை, குறிப்பாக ரமலானுடைய காலத்திலே தொழப்படுகின்ற இந்த இரவு தொழுகைகளில் அல் குர்ஆனை முழுவதுமாக ஓதி தமாம் ஹத்ம் செய்ய வேண்டும், ஓதி முடிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது நீங்க இப்ப எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, நமது ஊர்களில் எல்லாம் வளமையாகிவிட்டது. அதிகமான பள்ளிகள் என்ன செய்யப்படுதுன்னு சொன்னா, அல் குர்ஆனை அந்த ரமலான் 30 ஓதி அதை ஹத்ம் செய்கின்ற அல்லது தமாம் செய்கின்ற என்று சொல்வார்கள். இந்த வளமை இருக்கிறது. ஆனால் இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும், இப்படியான ஒரு சுன்னாவை நடைமுறை நபி அவர்கள் சொல்லித்தரவில்லை. சஹாபாக்களிடமும் இப்படிப்பட்ட ஒரு நடைமுறை இருக்கவில்லை. நபி அவர்கள், நமக்கு தெரியும், இரவு தொழுகையினுடைய, அதாவது 4-5 மாத்திரம்தான் ஜமாத்தாக தொழுதார்கள். இரவு தொழுகையில் என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, நபி அவர்கள் நீண்ட அத்தியாயங்களை ஓதி தொழுதிருக்கிறார்கள், நீண்ட அத்தியாயங்களை ஓதி தொழுதிருக்கிறார்கள் என்றுதான் ஹதீஸ் கிடைக்கிறது. அதற்கு மாறாக குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுசு ஓதி 30 குர்ஆன் ஓதி முடிக்கப்பட வேண்டும் இரவு தொழுகையில, இப்படி ஒன்று சுன்னாவிலே கிடையாது. என்ன பிரச்சனை கேட்டீங்கன்னா, சிலது அப்படியே வளமையாகும் பொழுது அது சுன்னாவாக மாறும். இப்ப நம்ம சமூகத்தில் பெரும்பாலானோட எண்ணம் என்னது, இது ஒரு சுன்னத்தான விடயம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எதை, குர்ஆனை அந்த இரவு தொழுகையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஜுசு ஓதி முடிப்பது என்பது ஒரு சுன்னத்தான காரியம் நினைக்கிறார். அப்படி ஒரு சுன்னா கிடையாது. சுன்னா என்பது என்னவென்றால், நீண்ட ரகாத்துகளாக நீண்ட நீண்ட சூராக்களை ஓதி தொழுவது சுன்னத்திலே இருக்கிறது. மாறாக குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்ற ஒரு சுன்னா இல்லை. அடுத்ததாக அருமையானவர்களே, நமது நாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம், என்னதை பார்க்கிறோம், சில பிதாக்கள், பல பிதாக்களை பார்க்கிறோம். அதாவது, இரவு தொழுகையை நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு 2 சலாம் கொடுத்ததன் பிறகும் சலவாத்து சொல்வார்கள். அதே மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் 10 இருந்தால் அல்லாஹும் அர்ஹம்னா பிரஹ்மதிக்கியா அர்ஹமர் ராஹிமீன் என்ற ஒரு துஆவை சேர்த்துக் கொள்வார்கள். நடுப்பத்தாக இருந்தால் அல்லாஹும் அஃபுல்லனா துனூபனா வஹதாயானா குல்லஹா யா ரப்பல் ஆலமீன் என்ற துஆவை சேர்த்துக் கொள்வார்கள். கடைசி 10 என்றால் அல்லாஹும் ஆதிக்னா மினன் நார் வாதுஹில்னல் ஜன்னத் யா ரப்பல் ஆலமீன் என்ற துஆவை சேர்த்துக் கொள்வார்கள். நான் இதற்கு முந்தி உங்களுக்கு இந்த இங்கே ஒரு உரையில உங்களுக்கு ஞாபகப்படுத்தி இருந்தேன், ரமலானுடைய முதல் 10 ரஹமத் என்ற காரணத்தால அந்த துஆவை சேர்ப்பார்கள். ரமலானுடைய நடுப்பகுதி மஃபிரத் என்ற காரணத்தால் அல்லாஹும் அஃபுல்லனா என்ற துஆவை சேர்ப்பார்கள். ரமலானுடைய கடைசி 10 நரக விடுதலை என்ற காரணத்தால் அல்லாஹும் ஆதிக்னா மினன் நார் என்ற துஆவை சேர்ப்பார்கள். அந்த ஹதீஸ் பலவீனமானது என்று நான் குறிப்பிட்டிருந்தேன், ஆதாரப்பூர்வமான பல ஹதீஸ்களுக்கு முரண்படுகிறது என்பதையும் சொல்லியிருந்தேன். இவ்வாறான துவாக்களை சேர்த்துக் கொள்ளுதல், அதே மாதிரி நான்கு ஹலீஃபாக்களை நினைவு கூறுதல், நான்கு ஹலீஃபாக்களை நினைவு கூறுதல், நபியின் மீது சலவாத்து சொல்லுதல், இப்படி சொல்லிவிட்டு தான் மற்ற இரண்டு ரக்காத்துகளை ஆரம்பிப்பார்கள். ஒவ்வொரு இரண்டு ரக்காத்துக்கு மத்தியில் இப்படி செய்வார்கள். இது ஒரு பிதா, தெளிவான வழிகள். நபியுடைய நபியிடத்திலோ சஹாபாக்களிடத்திலோ எந்த ஒரு முன்மாதிரியும் இதற்கு கிடையாது. நபி அவர்கள் ஜமாத்தாக தொழுதது நான்கு நாட்கள், அந்த மூன்று நாட்கள் என்று வருகிறது, சில ஹதீஸ்கள் அஞ்சு நாட்கள் என்று வருது. இந்த அடிப்படையில பார்த்தாலும் கூட நீங்க இதற்கு எந்த ஒரு முன்மாதிரியும் கிடையாது. இப்படி சலவாத்து சொல்வதற்கோ, இப்படி கூட்டாக சப்தமாக துவாக்கள் சொல்வதற்கோ, சஹாபாக்களுடைய ஹலீஃபாக்கள் பெயர்களை நினைவு கூறுவதற்கோ எந்த ஒரு அடிப்படையும் இல்லை என்பதை நாம் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக என் அருமையானவர்களை, இந்த இரவு தொழுகையை பொறுத்தவரையில் இதனுடைய நேரம் என்பது இஷாவுடைய தொழுகையை ஒருவர் நிறைவு செய்ததிலிருந்து ஃபஜ்ருடைய அதான் வரை இந்த தொழுகைக்குரிய நேரமாகும். ஃபஜ்ருடைய அதான் வரை இந்த தொழுகைக்குரிய நேரமாகும். எனவே நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதர் இரவினுடைய பின்பகுதியிலே தொழுகின்ற பொழுது அது தஹஜ்ஜுத் என்ற பெயரை பெறுகிறது. அந்த நேரத்தினுடைய அடிப்படையிலே அது தஹஜ்ஜுத் என்ற பெயரை அடைகிறது. இரவினுடைய முன்பகுதியிலே ஒருவர் தொழுகின்ற பொழுது சலாத்துல் லைல், கியாமுல் லைல் என்ற பெயர் கிடைக்கிறது. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சலாத்து தராவி என்று தலைப்பு போடுகிறார்கள். தராவி கண்டா என்ன அர்த்தம் என்று கேட்டீங்கன்னு சொன்னா, ஓய்வு எடுத்து தொழுற தொழுக. தராவி என்ன சொன்னது, இப்ப ராகத் என்ற வார்த்தை பாய்க்கிறோம் இல்லையா நாங்க, ராகத் ராகத், இந்த ராகத் என்ற வார்த்தை தமிழ் வார்த்தை கிடையாது. ராகத் என்பது என்னது, ஒரு அரபு வார்த்தை. ராகத் என்ற என்னது, ஓய்வு. ஓய்வு ஒரு மனிதருக்கு வந்து இப்படி அமைதி. அப்ப தராவி என்பது அதிலிருந்து வந்த வார்த்தை. தராவி என்று சொன்னால் ஒருத்தர் அமை ஓய்வு எடுத்து தொழக்கூடிய தொழுகை என்பதுதான் அதற்குரிய பெயர். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவங்க சலாது தராவி என்று போட்டாலும் தராவி என்ற பெயர் ஹதீஸ்கல்ல வந்து இடம்பெறல, இந்த வார்த்தை வரல. சலாத்துல் லைல் என்று, கியாமுல் லைல் என்று இப்படி பெயர்கள் தான் வருகிறது. இப்ப தராவி என்ற பெயரை வைத்தாலும் கூட இது ஓய்வு எடுத்து தொழப்படுதா, எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா என்ன மூச்சு விட கூட டைம் இல்லை, அப்படி வேகமா தொழப்படுது. ஒருத்தருக்கு மூச்சை விடக்கூட நேரம் இல்லாத அளவுக்கு என்னது, வேகமாகத்தான் தொழுது முடிக்கப்படுது. இந்த தராவி என்ற வார்த்தைக்கு நேர்மாறாகத்தான் அந்த தொழுகை இருப்பதை நாங்க பாக்கிறோம். எனவே நறுமையானவர்களே, இந்த தொழுகையுடைய நேரம், இந்த இரவு தொழுகையுடைய நேரம் என்பது இஷா தொழுகைக்கு பிறகிலிருந்து ஃபஜ்ருடைய அதான் வரையிலாகும். நபி அவர்கள் இந்த தொழுகையை பலவிதமாக தொழுதிருக்கிறார்கள். எப்படி என்று பாத்தீங்கன்னு சொன்னா, சில நேரங்களில் முந்திய இரவிலே தொழுது விடுவார்கள், முந்திய இரவில தொழுவார்கள், சில நேரங்களில் பிந்திய இரவுல தொழுவார்கள், சில நேரங்களில் முந்திய இரவில் சில ரக்காத்துகளை தொழுவார்கள், பிந்திய இரவில் ஏனைய ரக்காத்துகளை தொழுவார்கள். உதாரணமாக 11:4 முந்திய இரவுல தொழுவாங்கன்னு சொன்னா ஏழை பிந்தி இரவுல தொழுவார்கள். இப்படி பல விதமாக நபி அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். இந்த 11 தான் தொழுதார்கள். இந்த 11 நபி அவர்கள் முந்தைய இரவுல தூங்குவாங்க தொழுவார்கள், அல்லது பிந்திய இரவுல தொழுவார்கள், அல்லது முந்தைய இரவிலே சில பகுதியை தொழுவார்கள், அதே போன்று பிந்திய இரவுல சில பகுதியில தொழுவார்கள். இப்படியெல்லாம் நபி அவர்கள் இந்த தொழுகையை தொழுதிருக்கிறார்கள். அடுத்ததாக நறுமையானவர்களே, இந்த பிந்திய பகுதியிலே தொழுகின்ற பொழுது அதற்கு தஹஜ்ஜுத் என்ற பெயர் வருகிறது. முந்திய இரவிலே தொழுகின்ற பொழுது அதற்கு சலாத்துல் லைல் என்ற பெயர் வருகிறது. எனவே இதுதான் இந்த தொழுகையுடைய சட்டம். அடுத்ததாக நபி அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய இரவு தொழுகையிலே நீங்கள் வித்ரை கடைசியானதாக இறுதியானதாக ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இது ஹதீஸ்கள் வருது. நீங்க அந்த ஹதீஸ்களை, நான் இப்ப சொன்ன ஹதீஸ்களை கூட பாத்தீங்கன்னு சொன்னா, ஒருவர் சுபகை அஞ்சும் பொழுது வித்ரை தொழுது கொள்ளட்டும் என்று சொல்றாங்களா இல்லையா? அப்ப எனவே வித்ரை என்பது கடைசி தொழுகையாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய இரவு தொழுகையிலே கடைசியானதாக வித்ரை இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். எனவே அந்த அடிப்படையில் இப்ப உதாரணமாக இப்ப நான் உங்களுக்கு ஒரு ஹதீஸை குறிப்பிடுகிறேன். இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு என்ன சொல்கிறார்கள் என்றால், வித்ரை பற்றி சொல்கின்ற பொழுது வித்ரை பற்றி நபி அவங்க என்ன சொல்கிறாங்க சொன்னா, ஒரு மனிதர் அந்த வித்ருடைய தொழுகையை பிந்திய இரவிலே எழுந்து தொழுவதற்கு முடியாது என்று பயப்படுவார் என்றால், பிந்திய இரவிலே எழ முடியாது என்று பயப்படுவார் என்றால் அவர் முந்திய இரவிலே தொழுது கொள்ளட்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். பிந்திய இரவிலே அவருக்கு எழ முடியும் என்றால் பிந்திய இரவிலே எழுந்து தொழுது கொள்ளட்டும் என்பது ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். எனவே அந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே என் அருமையானவர்களே, நாம் என்ன விளங்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு மனிதருக்கு வித்ரை வந்து பிந்திய இரவுல தொழ முடியும், பிந்திய இரவு நான் எழுவேன் என்று அவர் உறுதியாக இருப்பார் என்றால் பிந்திய இரவில் எழுந்து தொழுவது சிறப்பானது. அப்படி முடியாதென்றால் அவர் முந்திய இரவிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்று செய்தி வருகிறது. எனவே அந்த அடிப்படையிலே நாம் வித்ரையும் அமைத்துக் கொள்ள வேண்டும். வித்ருடைய தொழுகை என்பது ஒற்றைப்படையான ரகாத்துகளை கொண்ட ஒரு தொழுகையாக இருக்கிறது. அதே நேரத்திலே அதை ஒரு மனிதர் இரவினுடைய பின்பகுதியில் ஆக்கிக் கொள்வது சிறப்பானது. நபி அவர்கள் சொன்னார்கள், ஃபைன்ன ஸலாத்து ஆகிருல்லைல், இரவினுடைய பின்பகுதியிலே தொழப்படுகின்ற தொழுகை என்பது மஷ்ஹூதத்துன், அது மலக்குகளால் சாட்சி சொல்லப்படுகின்ற ஒரு தொழுகையாகும் என்று சொன்ன ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவாக இருக்கிறது. எனவே அந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே அதை பிந்திய இரவிலே தொழுவது சிறப்பு என்பதை இந்த ஹதீஸினூடாக நாம் விளங்குகிறோம். மற்றொரு ஹதீஸை பாருங்கள், புகாரியிலே வருகிறது. அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனது நண்பர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு மூன்று விடயங்களை உபதேசம் செய்தார்கள். நான் அந்த மூன்றையும் மரணிக்கின்ற வரை நான் அவைகளை விடவே இல்லை என்று சொன்னார்கள். அதில் ஒன்று என்னவென்றால், ஒவ்வொரு மாதமும் மூன்று நோன்புகள் நோற்பதே. அடுத்ததாக சொன்னார்கள், அதாவது துஹாவுடைய தொழுகை என்று சொன்னார்கள். அடுத்ததாக தூங்குவதற்கு முன்பு வித்ர் என்று சொன்னார்கள் என்று இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவாக இருக்கிறது. இந்த ஹதீஸினுடைய அடிப்படையில் ஒருவருக்கு வித்ரை, ஒருவருக்கு இரவிலே தூங்க செல்வதற்கு முன்பும் தொழுது கொள்ள முடியும் என்பதை பார்க்கிறோம். அதே போன்று ஒருவர் உறுதியாக எழுவார் என்றால் பிந்திய இரவில் எழுந்து தொழுவது கொள்வது சிறப்பானது என்பதற்கும் நாம் ஹதீஸ்களை பார்த்தோம். எனவே இதுதான் இன்றைய இரவு தொழுகையோடு சம்பந்தப்பட்டுள்ள செய்திகள். இத்தோடு நமது உரையை நிறைவு செய்கிறோம். வஆஹிரு தாவானல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.